பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வருவதும் உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதும் உம்முடைய வேத வசனங்களை வாசிப்பதும் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் காணிக்கைகள் படைப்பதும் எத்தனை பாக்கியம் சுவாமி. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தாவே, இந்த உலகத்தில் வாழும் எல்லா ஜனங்களை காற்றிலும் உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் நேசிக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தையை நீர் தருகிறீர். அப்பா ஸ்தோத்திரம், இந்த நாளில் எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னாவை நீர் தாரும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 2019 ஆண்டினுடைய லெந்து காலங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுதினம் சந்திக்கிற பல சம்பவங்களை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் அல்லது எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற வரிசையில் நாம் சிந்தித்து வருகிறோம். ஒருவேளை தொடர்ச்சியாக கடந்த நாட்களில் நாம் சிந்தனைகளை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய சிந்தனை விதமாக சொல்லலாம். முதல் வாரத்தில் கோபத்தை மேற்கொள்ளுவது எப்படி என்று நாம் சிந்தித்தோம். இரண்டாவது லெந்து காலங்களில் வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் நாம் சிந்தித்த காரியம் என்னவென்று சொன்னால், இருமனம், டபுள் மைண்டட்னஸ். ஹவு கேன் வி ஓவர் கம். மூன்றாவது வாரத்தில் ஹவு கேன் பி ஓவர் கம் த ப்ரைடு. வாழ்க்கையில் பெருமை நம்மோடு கூட ஒட்டி கொண்ட ஒரு காரியம். அநேக காரியங்களை குறித்து நாம் பெருமை கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் பெருமையை எப்படி பார்க்கிறார், எப்படி எதிர்கொள்ள முடியும்? அதற்கடுத்ததாக கடந்த வாரத்தில் கவலையை குறித்து நாம் சிந்தித்தோம். கவலையை மேற்கொள்வது எப்படி? ஒருவேளை அநேக காரியங்களுக்காக கவலைப்படுகிற வாழ்க்கை சூழ்நிலைகள் நாம் கடந்து வருகிறோம். இந்த நாளில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், டிஸ்கன்டென்ட்மெண்ட், அதிருப்தியை மேற்கொள்ளுவது எப்படி? வேலை அதிருப்தி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் மனதிற்குள் வருகிற எண்ணம், நாங்கள் எப்படி இருக்கிறோம்? திருப்தியாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எல்லாரும் திருப்தியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் மனிதன் திருப்தியாக வாழ்கிறானா என்று சொன்னால், திருப்தியின் எல்லையை கடந்து விடுகிறான். திருப்தி இல்லாத ஒரு நிலைக்குள்ளாக மனிதன் வந்து விடுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வேத ஆராய்ச்சியில் இவ்விதமாக சொல்லுகிறார், அதிருப்தி என்பது இட் இஸ் அ சிக்னஸ், இட்ஸ் அ சைலண்ட் சிக்னஸ் தட் அஃபெக்ட் எவ்ரி ஒன். எல்லா மனிதனையும் அதிருப்தி வாழ்க்கையில் வந்து அது என்ன செய்கிறது என்று சொன்னால், சரீரத்தையும் ஆத்மாவையும் அவனுடைய எமோஷனல் செட்டப், மகிழ்ச்சி அல்லது வாழ்க்கையின் இன்பங்கள் எல்லாவற்றையுமே சீர்குலைத்து போடுகிறது. யார் ஒருவர் மனதிலே அதிருப்தி உருவாகிறதோ, திருப்தி இல்லாத நிலை உருவாகிறதோ, அப்பொழுதெல்லாம் அங்கே மனிதனுக்குள்ளாக ஒரு பலவீனம் வந்துவிட்டது என்றுதான் வேதம் சொல்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்திலே பார்க்கும்போது உலக பிரகாரமாக அல்லது டிக்ஷனரி என்ன சொல்கிறது, வாட் இஸ் டிஸ்கன்டென்ட்மெண்ட் என்று சொன்னால், இட் இஸ் அ ஆப்சன்ஸ் ஆஃப் கன்டென்ட்மெண்ட், திருப்தி இல்லாத ஒரு நிலை, அல்லது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அல்லது தனக்கு இருப்பதில் திருப்தியை பார்க்க முடியாத ஒரு நிலை. மாத்திரமல்ல, ரெஸ்ட்லெஸ் longing for better circumstances. ஒரு நல்ல ஒரு சூழல் வாழ்க்கைக்கு வரும் என்று ஓடி போய் தேடி பார்க்கிற ஒரு நிலை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அது என்ன சார் தப்பு இருக்கு, வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டியது தானே நான் ஆசைப்படுகிறேன். அது தவறல்ல. ஆனால் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை நிலை ஒன்று இருக்கிறது. அதை குறித்து வேதம் எப்படி சொல்றதுன்னா, அங்கே நீதிமொழிகள் 30 15-16 வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு. வாசியுங்கள், தாத்தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத மூன்று உண்டு, போதும் என்று சொல்லாத நாலு உண்டு என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, திருப்தி அற்ற நிலையில் இங்கே எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், போதும் என்கிற வார்த்தையே வராத ஒரு வாழ்வு நிலையை காண்பிக்கிறது. இங்கே அட்டைக்கு இரண்டு குமாரத்திகள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. பாலஸ்தீன தேசத்தில் இருக்கின்ற அட்டை பூச்சி, அது ஒரு விதமான அட்டை. அது ஒரு மனிதனை ஒட்டி கொள்ளும் பொழுது, நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, அட்டை ஒட்டினா என்ன செய்யும், அது ரத்தத்தை குடித்து போடும். இந்த அட்டை என்ன செய்யுமா, ரத்தத்தை குடித்து 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 அதன் வயிறு வெடித்தவுடன் அது செத்து போகுமா. அவ்வளவு நேரம் வரைக்கும் அது ரத்தத்தை உறிஞ்சுவதை நிறுத்தாது. எனவேதான் இந்த அட்டை பூச்சியினுடைய முடிவு என்னவென்று சொன்னால், அது என்றைக்கு இரத்தத்தை குடிப்பதற்கு சரியான நபரை பிடிக்கிறதோ அன்றைக்கு அதன் வாழ்க்கை முடிந்துவிட்டது. திருப்தி அடையாத மூன்றுண்டு என்று சொல்லப்படுகிறது. பாதாளம் திருப்தி அடைவதில்லை, மலட்டு கர்ப்பம், அப்புறம் தண்ணீரால் திருப்தி ஆகாத நிலை. இன்னொன்றை சொல்லுகிறார், போதும் என்று சொல்லாத அக்கினி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லும் பொழுது இங்கே சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். வேத வசனத்திலே இந்த அதிருப்தி எங்கே உருவானது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் படைத்த தூதர்கள் தேவனோடு கூட இருக்கும்படியாய், தேவனை துதிக்கும்படியாய் ஒரு பெரும் திரள் கூட்ட தூதர்களை தேவன் உருவாக்கினார். அந்த தூதர்களினுடைய படை தளபதியாக இருக்கிற லூசிஃபர் ஒரு நாளில் நினைத்தான், தேவனை விட நான் என்ன செய்ய போகிறேன், மேலே போகப் போகிறேன் என்று சிந்தித்தான். ஒருவேளை தான் இருக்கிற இருப்பிடத்தில் அவன் திருப்தி அடையாததினால் தேவனுக்கு மேலாக போக நினைத்தான், தேவன் அங்கே இருந்து தள்ளி போட்டார், பூமியிலே விழுந்தான். இந்த அதிருப்தியான அதிருப்தியை வாழ்க்கையில் பெற்றிருந்த இந்த சர்ப்பம் அல்லது பிசாசு அல்லது இந்த லூசிஃபர் ஏதேன் தோட்டத்திற்குள் போகிறான். அங்கு ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் நின்று கொண்டிருக்கிறாள், ஏவாளோடு பேசுகிறான், ஏவாளுடைய மனதில் அதிருப்தி விதைகளை விதைக்க ஆரம்பிக்கிறான். தேவன் அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ என்று ஆரம்பித்து, நீங்கள் அந்த கனியை புசிக்கும் பொழுது நீங்கள் எப்படி மாறுவீர்கள், தேவனை போல மாறுவீர்கள். இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கைக்கு வரப்போகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்குள் ஒரு அதிருப்தி விதையை விதைத்தான். இந்த அதிருப்தி விதை என்ன செய்தது, அவர்களுக்குள்ளாக ஆழமாய் புதைந்தது. அங்கே அதனுடைய முடிவு கீழ்ப்படியாமல் போனார்கள், அங்கே பாவம் செய்தார்கள், அதிருப்தியினால் ஆண்டவருடைய சாபத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அருமையான பக்தன் இவ்விதமாக பட்டியலிட்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய அதிருப்தி நிலை எப்படி என்று சொன்னால், see, when we are young, we want to become old. But when we are old, we feel we want to be young. யாருமே இதை மறுக்க மாட்டார்கள். When you have something old, you want something new in it. When you have something new, you want something newer. ஒரு புதிய பொருள் கையில் இருந்தால் இதை விட ஒரு லேட்டஸ்ட். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கி யாராவது ஐஃபோன் 4 வந்திருக்கு சார், போய் வாங்குங்கன்னா சொல்லுவாங்க, என்ன சார் ஐஃபோன் 11 மேலே போயிடுச்சு, எங்கேயோ போயிட்டுருக்கு. காரணம் என்ன, வி வாண்ட் சம்திங் நியூ. வென் யூ ஹாவ் ஸ்மால், யூ ரன் ஃபார் பிக். வென் யூ ஹாவ் அ பிக், யூ ரன் ஃபார் பிகர். ஒருவேளை நம்மிடத்தில் இருக்கிறதில் மேலானவைகளை தேடி ஓடுகிறோம். ஒரு $100 இருந்தால் $200 ஆசைப்படுறோம். 200 வந்தவுடன் போதும் என்று நினைப்பதில்லை, ஒரு 500 வந்தால் நல்லா இருக்கும். ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டில் ஒரு காண்டோ கிடைத்தால் நன்றா இருக்கும் என்று யோசிப்போம். ஒரு காண்டோ வந்தவுடன் ஒரு டவுன் ஹோம், டவுன் ஹோம் வந்தது ஒரு சிங்கிள் ஃபேமிலி ஹோம், அது வந்த பிறகு நினைக்கிறோம் இன்னும் ஒரு பெரிய ஹோம், ஆனால் அதுக்குள்ள வயது ஆகிவிடுகிறது. அகெயின் பீப்புள் வாண்ட் டு டவுன் சைஸ் தேர் ஹவுஸ், ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டை தேடப் போகிறார்கள். வேலையிலும் அதே போலதான், இருக்கிற வேலையில் அடுத்த அடுத்த நிலை தேடிக்கொண்டே இருக்கிறோம். We want a better job, better benefit, better position, everything best we want. தனிமையாக இருக்கிறவர்கள் சீக்கிரமாய் திருமணமாக வேண்டும் ஆசைப்படுவார்கள். ஆனால் அதுக்கப்புறம் திருமணமானவர்கள் என்ன யோசிப்பார் என்பதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பிகாஸ் வி நோ ஆல் த மேரிட் வில் சே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இது கேட்பதற்கு ஒரு ஜோக் போல கூட இருக்கலாம். ஆனால் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு அதிருப்தி மனிதனுடைய மனதிற்குள் பூந்து கொண்டு அது ஒவ்வொரு நாளும் மனிதனை ஒரு ஸ்திரமான வாழ்க்கை வாழ விடாமல் என்ன செய்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாய் அது மனிதனை அதிருப்திக்குள்ளாக கொண்டு போகிறது. மாத்திரமல்ல, அது என்ன எண்டு ரிசல்ட் கொண்டு வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிருப்தியின் உச்சக்கட்டத்திற்கு போக முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அதிருப்தி ஒரு மனிதனை கொண்டு செல்லும். இன்றைக்கு நம்ம முதலாவது அதிருப்தி எப்படி மனித வாழ்க்கையில் கிரியை செய்கிறது என்பதை நாம் முதல்ல கற்றுக்கொள்வோம். அதுக்கப்புறம் வேதம் அதிருப்தியை குறித்து என்ன சொல்கிறது, அதிருப்தியிலிருந்து எப்படி மேலே வரலாம், இதைதான் இன்றைய நம்முடைய தியானம். பெரிய மாணவர்களே, முதலாவது அதிருப்தியை குறித்து நம்ம சிந்திக்கும் போது, இந்த அதிருப்தியினுடைய விதை ஆதாமுக்குள் வந்தது என்று சொன்னேன், அது உண்மை. அந்த விதை அன்றோடு நின்று விடவில்லை. நீங்களும் நானும் அதே ஜெனரேஷனில் தான் இருக்கிறோம். எனவே எல்லாருக்குள்ளும் அந்த அதிருப்தி டிஸ்கண்டன்மெண்ட் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ டிஸ்கண்டன்மெண்ட் இருப்பது சரியா தவறா என்று சொன்னால், ஓரளவிற்கு நமக்கு டிஸ்கண்டன்மெண்ட் இருக்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால், அப்போதான் மனிதன் என்ன செய்ய முடியும், தொடர்ச்சியாக நல்ல வேலைகளை செய்ய முடியும், நல்ல கனவுகை காண முடியும், நல்ல எதிர்காலத்தை திட்ட முடியும். இல்லைனா மனிதன் என்ன செய்வான், எந்த வேலையும் செய்ய மாட்டான். அப்போ சின்ன சின்ன மனிதனுடைய வாழ்க்கையில் அதிருப்தி தேவை. ஒருவேளை ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு ஆசை, ஒரு விருப்பம், ஒரு தேடல் அவசியம். ஆனால் பிரியமானவர்களே, அதிருப்தி ராங் டைரக்ஷனில் போகும்பொழுது, when it takes a wrong direction, அது முதலாவது எதை உருவாக்குறது என்று சொன்னால், பொறாமையை உருவாக்கும். Never rejoice in success of others. மற்றவர்களுடைய வெற்றியில் மகிழ்ச்சியை காணாது. யாராவது ஒருத்தர் புதுசாக வேலை கிடைச்சிருச்சு அல்லது ஒரு புதிய சக்சஸ் சொன்னார்கள் என்று சொன்னால், வெளியரங்கமாக சிரிக்கும், உள் மனதிற்குள்ளாக இவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு தான் இன்னும் கிடைக்கல. ஒருவேளை உள்ளுக்குள்ளாகவே அது பேச ஆரம்பித்து விடும். இந்த டிஸ்கண்டன்மெண்ட் கை கடந்து போகும்பொழுது, இட் மேக்ஸ் uncontrolled ambition. Ambition avasyam, we need desire, but ambition uncontrolled ah pogum bodhu enna seigiradhu endru sonnal, desire to win all cost, enna seidhavadhu naan vetri peruven, adarkaga edaiyum vittu kodupen, adarkaga edaiyum thyagam seiven, mattavargalai adithavadhu naan vaalven engira nilaiki அதிருப்தி கொண்டு வந்துவிடும். எனவேதான் அதிருப்தி அடைந்த மக்களை பாருங்கள், எந்த விதமான காரியம், பாவமான காரியம் செய்வதற்கும் பயப்படவே மாட்டார்கள். காரணம் என்னன்னா, அவர்கள் அதிருப்தியை அப்படித்தான் வெளிக்காட்ட முடியும். அதிருப்தி என்ன செய்கிறது, ஒரு மனிதனுக்குள்ளாக இட் கிரியேட்ஸ் த கிரிட்டிக்கல் ஸ்பிரிட், மேக்ஸ் நெகட்டிவ் ரிமார்க் ஆஃப் அதர்ஸ். ஒரு அதிருப்தியான, திருப்தி இல்லாத மனிதனை பாருங்கள், குறையவே பேச விரும்புவான், குறைவாகவே எல்லாவற்றையும் மதிப்பிடுவான், குறைவுதான் தன் வாழ்க்கையில் எல்லாம் என்று நினைப்பான். காரணம் என்ன, அது அவன் வார்த்தையினால் வருவதில்லை, அவனுக்குள் இருக்கிற அதிருப்தி, அவனுக்குள் இருக்கிற திருப்தியற்ற நிலை உருவாக்குகிறது. மற்றவர்களை கீழே இழுத்து போடவும், மற்றவருடைய உணர்வுகளை காயப்படுத்தவும் அது உதவுகிறது. மாத்திரமல்ல, இந்த டிஸ்கண்டன்மெண்ட் என்ன செய்கிறதாம், இட் பிகேம் அ கம்ப்ளைனிங் ஸ்பிரிட். ஒருவரை ஒருவர் பிளேம் பண்ண அல்லது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழுப்பிவிட, எந்த ஒரு காரியத்திலும் நன்றி சொல்லாமல் வாழ மனிதனை அழைத்து கொண்டு போகும். காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு நாங்கள் நன்றி சொல்லணும், என்று சொன்னால் அதிருப்தி நம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் மறைத்து போட்டுவிட்டு எது இல்லையோ அதை மட்டும் பேச வைக்கும். ஏனென்றால் இருக்கிறவைகளையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் இந்த அதிருப்தி என்ன செய்யும்? ஒரு மனிதனை நன்றி சொல்ல விடாமல் அது என்ன செய்யும்? இருக்கிற நிலையில் குறை சொல்ல ஆரம்பித்து விடும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் திருப்தி இல்லாமல் நடந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வானத்திலிருந்து மன்னா கிடைக்கிறது, காடை கிடைக்கிறது, மேகஸ்தமம் இருக்கிறது, அக்னிஸ்தமம் இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்குத்தத்தமாய் தேவன் தந்திருக்கிறார். ஆனால் ஜனங்களோ திருப்தி இல்லாமல் வனாந்திரத்தில் முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த டிஸ்கன்டென்ட்மெண்ட் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது பாருங்கள். பொறாமையாக நம்முடைய ஆம்பிஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்முடைய ஒரு கிரிட்டிக்கல் ஸ்பிரிட்டு, ஒரு மர்மரிங், ஒரு குற்றம் சுமத்தக்கூடிய, ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாத ஒரு எல்லைக்குள்ளாக அதிருப்தி கொண்டு போய் விடுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் அதிருப்தியை குறித்து நம்ம வேத வசனங்களிலே நாம் அதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை ஒரு பெஞ்சமின் பிராங்க்லினில் சொல்லப்படுகிற ஒரு தத்துவ ஞானி விதமாய் சொல்லுகிறார், டிஸ்கன்டென்ட்மெண்ட் மேக்ஸ் கன்டென்ட்மெண்ட் மேக்ஸ் புவர் மேன் ரிச், டிஸ்கன்டென்ட்மெண்ட் மேக்ஸ் த ரிச் மேன் புவர். ஒரு மனிதன் திருப்தி இல்லாத ஒரு நிலை, ஒரு மனிதன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் அவனை வறியவனாகவே பார்க்க வைக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் திருப்தி அடையும் பொழுது அவன் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவுள்ளவனாக பார்க்க ஆரம்பிக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு நண்பர்கள் பல வருடங்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். அப்படி சந்திக்கிற பட்சத்தில் ஒருவன் மிகவும் சோர்ந்து போய் ரொம்ப டல்லாக வந்தான். அவனை பார்த்து அவனுடைய நண்பன் கேட்டான், ஏம்பா இவ்வளோ சோர்ந்து போய் வருகிறாயே, உன் சோர்வுக்கு என்ன காரணம்? உடனே அவன் சொன்னான், 3 வாரத்திற்கு முன்பு என் அங்கிள் ஒருத்தர் மரித்து போனார். அவர் $40,000 விட்டு சென்றார். அந்த பணம் எனக்கு வந்தது. உடனே நண்பன் சொன்னான், யூ ஆர் லக்கி பர்சன். அடுத்து சொன்னான், 2 வாரத்திற்கு முன்பு என்னுடைய கசின் ஒருவன் மரித்து போனான். நான் அதிகமாய் அவனோடு கூட பரிச்சயமும் இல்லை. அவன் $85,000 விட்டு சென்றான். அதற்கு நான் ஒருவன் தான் வாரிசு. அவன் சொன்னான், ஏ யூ ஆர் மோர் லக்கி பர்சன், கடந்த வாரத்தில் என்னுடைய ஆன்டி ஒருவர் மரித்து போனார்கள். ஆல்மோஸ்ட் ஷீ லெஃப்ட் $250,000, 250K விட்டு விட்டு போனார்கள். அவன் சொன்னான், ஏன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும்? அவன் சொன்னான், இந்த வாரம் யாருமே சாகலையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் அதிருப்தி என்பது இருக்கிறவைகளை கண்டு மகிழ்வதில்லை. எனவேதான் நாம் இப்போ வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிருப்தி வேத வசனத்தின்படி எதை நமக்கு கற்றுத்தருகிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுற வாசியங்கள், மத்தேயு 6வது அதிகாரம் 19-21 வரைக்கும். போதும். ஆமா, முதலாவது பிரியமானவர்களே, வேதத்தின்படி நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், பிப்ளிக்கல் ரீசன், வேதம் சில காரணிகளை நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம எப்படி திருப்தியாக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவானவர் மிக அழகாய் சொல்லுகிறார். நம்ம வேத வசனத்தில் முதலாவது பார்க்கும்போது மத்தேயு 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவார், ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லையாம்? பிகாஸ் இஸ் சீக்கிங் ராங் திங்ஸ். ஒரு மனிதன் தவறான காரணங்களை அல்லது தவறான பொருட்களை தேடும் பொழுது அவன் திருப்தி அடைவதில்லை. எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனம் திரும்ப வாசியுங்கள். பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பிரியமானவர்களே, அப்போ நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நான் எதுவுமே சேர்க்காம எப்படி வாழ முடியும்? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தினுடைய ஆழமான சத்தியம் என்னவென்று சொன்னால், ரெண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன் இஸ் எர்த்லி, அனதர் ஒன் இஸ் ஹெவன்லி. ஒன் இஸ் டெம்பரவரி, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்மனன்ட். எதை நாம் முதலாவது நமக்கு தேவை என்று விரும்புகிறோம்? அநேக நேரங்களிலே நாம் வீடு வைத்திருப்பதோ, குடும்பம் வைத்திருப்பதோ, நல்ல வாகனம் வைத்திருப்பதோ, இவைகளெல்லாம் தவறு இல்லை. ஆனால் நாம் எதை சேர்த்து வைக்க விரும்புகிறோம்? What are the things we want to accumulate day by day? அப்போ இயேசு சொல்றாரு இந்த இடத்துல, பிரியாரிட்டி, எதை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும்? எர்த்லி என்று பார்க்கும்போது உலக பிரகாரமான காரியத்தை அவர் எப்படி பிரிக்கிறார் பாருங்க. உலக பிரகாரமான காரியங்கள் அது பூமியோடு கூட அழிந்து போகும், அது ரொம்ப காலம் நிலைத்திருப்பதில்லை, அதற்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பூமியில் எதுக்காக பாதுகாப்பு உண்டா? இல்லை. ஒரு காலகட்டத்தில் பூச்சும் புழுவும் அரித்து அதை சுத்தமாக உருமாற்றிவிடும். ரெண்டாவது பக்கம் ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஹி டாக்ஸ் அபவுட் த ஹெவன்லி திங்ஸ். ஹெவன்லி திங்ஸ் என்ன சொல்றார்னா, தேவனுடைய பிரசன்னத்தில் பிறக்கிறவைகள். தட் மே பி எனி சார்ட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ், ரிச்னஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நாம் பெறுகிற மேலான பாக்கியங்கள். பார்த்தீங்கன்னா, லைக் விசுவாசம், அன்பு, மன்னிக்கும் தன்மை, சமாதானம், ஜீவன், மகிழ்ச்சி, இவைகள் எல்லாம் யாருமே என்ன செய்ய முடியாது. இட் ஆல் செக்யூர்ட், நோபடி கேன் டிஸ்ட்ராய். தீஸ் ஆல் பிலாங்ஸ் டு காட், ஹெவன்லி ரலம், அதாவது உன்னதமானவைகள். இப்போ இயேசு என்ன சொல்றார்னா, எப்போ நமக்கு திருப்தி வராதுன்னா, வென் வி ரன் ஆஃப்டர் சீக்கிங் ராங் திங்ஸ், தவறான பொருட்களுக்கு அதிகம் தேவை என்று ஆசைப்படும் பொழுது. இப்போ ஒருத்தர் வந்து, ஆண்டவர் எனக்கு நிறைய அன்பு வேணும், ஆண்டவர் நான் நிறைய பேரை மன்னிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவனுக்கு என்ன வராது? அதிருப்தி ஆக முடியாது, என்னால் அவன் திருப்தி அடைந்து விடுவான். ரெண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து மிக அருமையாய் அதே அதிகாரத்தில் சொல்றாரு, மத்தேயு 6:24. இரண்டு எஜமானுக்கு நீ வேலை செய்யாதே என்று சொல்லுகிறார். இந்த இரண்டு எஜமான் என்று சொல்லும் பொழுது, ஒன்று தேவனுக்கு, இன்னொன்று உலகத்திற்கு அல்லது பிசாசுக்கு. இயேசு கிறிஸ்துவானவர் தன் சொந்த வாழ்க்கையில் அனுபவித்த அனுபவத்தை பேசுகிறார். இயேசுவினுடைய முதல் சோதனை, 40 நாள் உபவாசம் இருக்கிறார், அங்கே சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்ட பொழுது இயேசுவுக்கு 3 விதமான சோதனை அவருக்கு முன்னே வைக்கப்பட்டது. என்ன சோதனை? 1, ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் நீட், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். ஒருவேளை பிசாசினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த கல்லை அப்பமாக்கி இதிலேயே நீ மகிழ்ந்திரு, இயேசுவால முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு இடம் வேண்டும். ஒரு நிலை மேலாக அழைக்கிறார். ரெண்டாவது, இயேசுவை உப்பரிகையின் மேல் அமர செய்து அவன் சொல்லுகிறான், இங்கிருந்து தாள குதியும், வித்தின் அ அவர் யூ வில் பிகம் அ பாப்புலர். ஆண்டவர் சொல்றாரு, பாப்புலாரிட்டி வில் பிரிங் யூ சம் சார்ட் ஆஃப் ஜாய், சம் சார்ட் ஆஃப் என்ன சொல்றது, மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். நொடிப்பொழுதில் உலகம் முழுவதும் நீ பிரபலமாக வேண்டிய அவசியம் இல்லை. நீ உலகத்தில் பிரபலமாக வேண்டும் என்று சொன்னால், நீ எல்லா இங்கே மரணத்தின் வழியாக தான் கிறிஸ்து போக வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருக்கிறார். எனவே ஆண்டவர் சொல்றாரு, அங்கே பிசாசை எதிர்த்து நிற்கிறார். அப்புறம் சொல்றான், ஒரே ஒரு முறை என் பாதத்தில் விழுந்து வணங்கி இந்த பூமியின் மீது உள்ள சகல அதிகாரத்தை கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அதை விட பெரிய அதிகாரம் தேவனிடத்தில் இருக்கிறது, நீ ஏமாற்றுக்காரன். ஒருவேளை இரண்டு எஜமான் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களிலும் உலகம் ஒன்றை சொல்லும், தேவன் ஒன்றை சொல்லுவார். நீங்களும் நானும் எதை தேடி ஓடுகிறோம்? சில பேர் பார்த்தீங்கன்னா, அற்ப காலத்தில் பெரிய அளவில் வளர வேண்டும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையின் சகல இன்பங்களை இழந்தவர்கள் உண்டு, சொத்துக்களை இழந்தவர்கள் உண்டு, தன் சரீரத்தின் சுகத்தை இழந்தவர்கள் உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், சீக்கிரத்தில் ஏதாவது ஒன்றை சாதித்து உலகத்தில் பிரபலமடைய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. ஒன்று தேவனுக்கு நாம் வாழ வேண்டும். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிருப்தியை எதிர்கொள்வதற்கு அல்லது அதிருப்தி வாழ்க்கையிலிருந்து நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு எஜமானை தெரிந்தெடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தனக்கென்று தெரிந்தெடுத்த வழி. அதை தான் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இரண்டு எஜமானுக்கு நீ வேலை செய்ய முடியாது. அப்படி வேலை செய்கிற பட்சத்தில் ஒருவனை நீ பகைப்பாய், ஒருவனை நீ என்ன செய்வாய், நேசிப்பாய். ஒரு நாளில் இருவரும் உனக்கு எதிர்த்து எதிர்த்து வரும் பொழுது இருவரையும் உன்னால் சமாளிக்க முடியாது. அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிருப்தி என்பது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது என்று சொன்னால் என்ன வேண்டு சொன்னால், நாம் யாருக்கு வேலை செய்கிறோம், நாம் யாருடைய வார்த்தையை முழுவதுமாய் எடுத்துக்கொண்டு நடக்க விரும்புகிறோம், அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவாக இந்த அதிருப்தியை மேற்கொள்ள ஒரு சில வழிமுறைகளை அருமையான பவுலடியார் சொல்லுகிறார். ஒன்று கொரிந்தியர் 7:17 நம்ம வாசிக்க கேட்டேன். ஒன்று கொரிந்தியர் 7:17 போதும். பிரியமானவர்களே, நாம் திருப்தியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? வேத வசனம் சொல்கிறது, நோ த பிளேஸ் யூ ஆர் இன் காட்ஸ் பிளான். நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கிற இடம் தேவனால் கொடுக்கப்பட்டது, தேவனால் முன்குறிக்கப்பட்டது, தேவனுடைய அனாதி தீர்மானம். இன்றைக்கு நம்மிடம் இருக்கிற வேலையோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ, நாம் பெற்றிருக்கிற சகல நன்மைகளும் தேவனால் எனக்கென்று வைக்கப்பட்ட இடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இங்கே பவுல் சொல்றாரு, நீங்களும் நானும் எதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். 20 வாசியுங்கள், 1 7:20 அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்க வேண்டும். 24 தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவுள். இந்த 3 பவுலடியார் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார், நீங்களும் நானும் இருக்கிற இடம் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட இடம் என்று ஒரு திருப்தியை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய மனம் நாம் இருக்கிற இடத்தை அற்பமாய் எண்ணுகிறது, நாம் வாழும் வாழ்க்கையை அற்பமாய் எண்ணுகிறது, நாம் செய்யும் வேலையை அற்பமாய் எண்ணுகிறது, தேவன் நமக்கு தந்திருக்கிற சரீரத்தை அற்பமாய் எண்ணுகிறது. அநேக நேரங்களில் மற்றவர்களிடம் இருப்பது மேன்மையாக நாம் பார்க்கிறோம். ஆனால் பவுல் சொல்றாரு, எப்பா நீ இருக்கிற இடம் தேவனால் உண்டாக்கப்பட்டது, அவனவனுக்கு. அப்படிதான் வேதம் சொல்றது, மிக தெளிவாய் சொல்றாரு, அவனவனுக்கு ஒரு எந்தெந்த இடம் சரியானது என்பதை தேவன் முன்குறித்து தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தபடியே அப்படியே அவனவன் நடக்க கடவன். அப்பனா முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் இருக்கிற இருப்பிடம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை 1 தீமோத்தேயு 6 அருமையான தீமோத்தேயுக்கு பவுல் மிக அருமையாக சொல்ற வாசியங்கள், 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனம். ஆமா பாருங்க, நத்திங் வி பாட், ஒன்றையும் நாம் இந்த உலகத்தில் கொண்டு வரவில்லை, ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. அப்போ ஒரு நிலைக்கு நாம் வரணும், என்னன்னா என்னிடம் இருப்பது தேவனால் என்னால் அனுதினமும் அனுபவிப்பதற்கு தேவன் தந்தவைகள், அவைகளில் நான் என்ன செய்ய வேண்டும், மகிழ்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ ஹாவ், உங்களிடம் இருப்பதில் திருப்தி அடைந்து கொள்ளுங்கள். அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள், அது சிறியதோ பெரியதோ, ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை உணர வேண்டும். இரண்டாவது பவுல் அதை இன்னும் ஒரு படி ஆழமாக சொல்லுகிறார், 7:1-7:29 போதும். பிரியமானவர்களே, அருமையான பவுல் இந்த 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் 3 காரியத்தை முக்கியப்படுத்தி அந்த கடிதத்தை எழுதுகிறார். 1, திருமணத்தை குறித்து எழுதுகிறார். விவாகரத்தை குறித்து எழுதுகிறார். தனிமை வாழ்க்கை அல்லது சிங்கிள் லைஃப் என்று எழுதுகிறார். அப்படி எழுதி கொண்டு வரும் பொழுது பவுல் சொல்றார், இந்த வாழ்க்கை நிலையை விட அந்த வாழ்க்கை நிலை ரொம்ப நல்லது என்று நினைத்து ஜம்ப் பண்ண நினைக்காத. நான் முன்னமே சொன்னேன், தனிமையாக இருக்கிறவன் திருமணம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுவான். திருமணம் பண்ண நினைப்பான், ஏன் தான் கல்யாணம் பண்ணணும், இல்லை ரெண்டையுமே அனுபவித்து பிரிந்து போனவன் நினைப்பான். வாழ்க்கையில் ஒன்று கல்யாணம் பண்ணாம தனிமையாக இருந்துக்கலாம், இப்போ கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போனதுனால இன்னொரு பிரச்சனை. பவுல் என்ன சொல்றான்னா, இந்த காரியங்களை எல்லாம் தேவ ஜனங்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்ல வேண்டாம். விருத்த சேதனத்தை குறித்தோ திருமணமானவனை குறித்தோ திருமணம் ஆகாதவனை குறித்தெல்லாம் சொல்லாதே. பிகாஸ் பால் வாண்டட் டு ரிமைண்ட் 2 திங்ஸ், த டைம் இஸ் ஷார்ட், உலகத்தில் நீ வாழும் காலம் குறுகினது. 70, 80, 90 சீக்கிரமாய் பறந்து போகும். மாத்திரமல்ல, இந்த உலகமும் அநித்தியமானது. ஈவன் த வேர்ல்ட் ஆல்சோ டெம்பரரி. 100 வருஷத்துக்கு முன்ன இருந்தது இன்றைக்கு இல்லை, 100 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிறதும் இருக்க போவதில்லை. ஒரு சில கண்டுபிடிப்புகள்லாம் பாருங்களேன். ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ரேடியோ இருக்கும் வீட்டில், அந்த ரேடியோ பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி அந்த ரேடியோவை பார்த்தா யாராவது வீட்டில் முதன்மையான இடத்துல வைக்க விரும்புவாங்களா? அதை கொண்டு ஓரமாக போடுப்பா, அந்த வாதெல்லாம் எதுக்கு? காரணம் என்ன? ஒரு காலகட்டத்தில் உலகத்தின் பொருட்கள் ஒவ்வொன்றும் மேன்மையாக எண்ணப்பட்டது. அவைகளெல்லாம் காலத்தில் மாறி போய்விட்டது. மனிதனுடைய வாழ்வு காலம் குறுகிவிட்டது. அப்ப என்ன சொல்றனா, ரிமம்பர் வி ஆர் ஆல் விசிட்டர்ஸ் இன் தி பிளானட். இந்த பூமிக்கு நீங்களும் நானும் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். இதை நினைச்சா போதும், நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? திருப்தியா இருப்போம். மெனி டைம் வி ஃபீல் தட் வி ஆர் கோயிங் டு லீவ் எட்டர்னல் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். உலகத்தில் எல்லா காலமும் காலகாலமாய் வாழ்வதைப் போல இந்த உலகத்தின் பொருட்களுக்காக தேடி ஓடுகிற மனிதன் அதிருப்தி அடைகிறான். இருக்கிறவைகளில் போதும் என்று நினைக்கிறவன் திருப்தி அடைகிறான். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் பவுல் இன்னும் ஆழமாக சொல்றாரு. 1 கொரிந்தியர் 7:35 வாசியுங்கள். பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அதை தான் நம்ம வாசிக்க கேட்ட முதல் வேத பகுதியில் அங்கே ஒரு ஞானி எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? ரொம்ப அருமையாக ஜெபிப்பார். ஆண்டவரே, எனக்கு நிறையாவும் கொடுக்காதையும், எனக்கு என்ன செய்யும், குறைவாகவும் கொடுக்காதையும். அந்த ஜெபத்தை மாத்திரம் வாசிப்போம். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு நான் தரித்திரப்படுகிறதினால் திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்காதபடிக்கு என் படியை எனக்கு தாரும். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறேன், என் படியை தாரும். இதுதான் பிரிய மனதில் திருப்தியின் ஜெபம். இட் இஸ் அ பிரேயர் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். எனக்கு என்ன தேவையோ அப்பப்போ தாரும் ஆண்டவரே. ரொம்ப கொடுத்தாலும் எங்கே கடவுள் என்று நான் கேட்பேன். ஒன்றுமே கொடுக்கலனா எங்கே திருடி? இவன் தான் தேவ மனிதன் என்று சொல்லி இன்னொருவர் என்னை கரம் நீட்டி சொல்லும் பொழுது உம்முடைய நாமும் அங்கே குற்றப்படுத்தாதபடிக்கு என் படியை அளந்து தாரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை பற்றி வாழும் ஒரு நிலை, வர்ஷிப் த லார்ட், கிவிங் எல்லாவற்றிலும் தேவனை தலைமைத்துவம் கொடுத்து, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் தாரும், நான் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறேன், என் அனுதின வாழ்வும் என் குடும்பமும் எனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் நீர் தலைவர், நான் உமது வேலைக்காரன் என்று வாழும் ஒரு அனுபவம், இதுதான் ஒரு மனித வாழ்வில் திருப்தியை உண்டாக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தெலுந்து காலங்களில் நீங்களும் நானும் அதிருப்தியை எதிர்கொண்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற திருப்தியான வாழ்வை பெற்று வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று என் மீட்பர் உயிரோடு இருக்கையில்